அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் சங்கீதா ராஜன் ஆகியோர். யூரோவை பயன்படுத்தும் நாடுகளில் பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்கு வசதியாக பணம் அச்சிடும் கொள்கையை அறிமுகப்படுத்த உள்ளதாக ஐரோப்பிய மத்திய வங்கி உறுதியளித்துள்ளது. யூரோ வலய நாடுகள் விலைச்சரிவு பிரச்சினையில் சிக்கியிருப்பதால் பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதில் தடைகள் உள்ளதாக இருந்து வந்த கவலைகளுக்கு மத்தியில் ஐரோப்பிய மத்திய வங்கி இந்த நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. அமெரிக்காவிலும் பிரிட்டனிலும் ஜப்பானிலும் வெவ்வேறு அளவுகளில் இதே வகையான நடவடிக்கைகளே எடுக்கப்பட்டன.
உக்ரைனின் கிழக்கே உள்ள டொனஸ்க் விமான நிலையத்தின் முக்கிய பகுதியிலிருந்து உக்ரைன் படைகள் பல மாத கால சண்டைகளின் பின்னர் இன்று பின்வாங்கி வெளியேறியிருக்கிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கேந்திர முக்கியத்துவம் மிக்க இந்த பகுதி ரஷ்ய ஆதரவு பிரிவினவாதிகளால் நிரந்தரமாக தாக்கப்பட்டு வந்தது. விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட உக்ரைன் ராணுவத்தினர் 16 பேரை பிரிவினவாதிகள் ஆத்திரம் கொண்ட மக்கள் மத்தியில் மேடையேற்றினார்கள். இதற்கிடையே டொனஸ் நகரில் ட்ரோலி பஸ் என்ற மோட்டார் குண்டு தாக்கிய போது பொதுமக்கள் குறைந்தது 13 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த உக்ரைன் நெருக்கடி தொடங்கிய கடந்த 9 மாத காலங்களுக்குள் இன்று வரை குறைந்தது 5000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 10 லட்சம் பேர் தமது வீடுவாசல்களை இருப்பிடங்களை இழந்திருக்கிறார்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
இந்தியாவில் பெண் சிசு கொலைகள் மற்றும் பெண் கருக்கொலைகள் உள்ளிட்ட பெண் பிள்ளைகளுக்கு எதிரான பரவலான பாரபட்ச நடவடிக்கைகளை தடுப்பதற்கான நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்துள்ளார். இவ்வாறான பாகுபாடான நடவடிக்கைகள் காரணமாக ஒவ்வொரு 1000 ஆண் குழந்தைகளுக்கும் 918 பெண் குழந்தைகளை பிறக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஐநா மதிப்பிட்டுள்ளது. 2011 ஆண்டில் நடத்தப்பட்ட ஆய்வொன்றின் மூலம் கடந்த 30 ஆண்டு காலத்தில் 120 லட்சம் பெண் சிசுக்கள் கருவிலேயே கலைக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரியவந்துள்ளது.
சவுதி அரேபியாவில் வலைப்பூ பதிவர் ரைஃப் பதாவிக்கு வழங்கப்படவிருந்த மற்றொரு தொகுதி கசையடிகள் 2வது வாரமாகவும் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக மனித உரிமைகளுக்கான மனித உரிமை கழகம் அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் அறிவித்திருக்கிறது. இம்மாத ஆரம்பத்தில் பதாவிக்கு வழங்கப்பட்ட 50 கசையடிகள் ஏற்படுத்திய வலியிலிருந்து அவர் இன்னும் மீளவில்லை என்றும் மருத்துவர்கள் குழு ஒன்று அறிவித்திருப்பதால் பதாவிக்கு மீண்டும் மருத்துவ அடிப்படையிலேயே கசையடி ஒத்திவைப்பு இடம்பெற்றுள்ளது. வலைப்பு பதிவர் ரீஃப் பதாவி இஸ்லாத்தை இழிவுபடுத்தினார் என்று குற்றஞ்சாட்டப்பட்டு சவுதி நீதிமன்றத்தால் 10 ஆண்டு கால சிறை தண்டனை வழங்கப்பட்டார். அத்தோடு அவருக்கு 1000 கசையடிகள் தவணை முறையில் வழங்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டதும் அனைத்துலக மட்டத்தில் பலத்த கண்டனங்கள் எழுப்பப்பட்டன.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
மியான்மரின் பௌத்த பிக்கு ஒருவரால் மோசமான வார்த்தைகளால் அவதூறு செய்யப்பட்ட ஐநாவின் சிறப்பு தூதர் யாங்கி லீ உலகெங்கிலும் பெண்கள் எதிர்நோக்கும் பாலின அடிப்படையிலான வன்முறைகளையே இந்த சம்பவம் உணர்த்துவதாக கூறியுள்ளார். அஷின் விராத்து என்ற அந்த பௌத்த பிக்கு அந்த பெண் அதிகாரியை விலைமாது என்ற பொருள் துணிக்கும் வார்த்தைகளை பயன்படுத்தி அழைத்துள்ளார்.
சோமாலிய நாட்டு தலைநகர் மொகடிஷுவில் ஹோட்டல் ஒன்றின் மீது தற்கொலை குண்டு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. நாளை வெள்ளிக்கிழமை துருக்கி அரசு தலைவர் எடோகனின் வருகையொட்டி துருக்கி அதிகாரிகள் ஆயத்தங்களில் ஈடுபட்டிருந்த போது குண்டுகள் நிரப்பப்பட்ட மோட்டார் கார் ஒன்று ஹோட்டலின் வெளி வாசல் கதவுகளை உடைத்து நுழைக்கொண்டு உள்ளே புகுந்தது. சோமாலியர்கள் குறைந்தது 3வது கொல்லப்பட்டார்கள். அவர்களில் இருவர் பாதுகாப்பு ஊழியர்கள். தமது ஊழியர்கள் இவருக்கும் காயப்படவில்லை என்று கூறியுள்ள துருக்கி அரசு அதிபர் எடோகனின் விஜயம் திட்டமிடப்பட்டது போல நாளை வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
மங்கோலிய பெண் ஒருவரை கொலை செய்த குற்றத்திற்காக தூக்கு தண்டனையை எதிர்நோக்கியுள்ள மலேசிய காவல்துறை அதிகாரி ஒருவரை தம்மிடம் ஒப்படைக்கும்படி மலேசியா ஆஸ்திரேலியாவிடம் கோரியுள்ளது. காவல்துறை அதிகாரி சிருல் அசார் உமர் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியிருந்த நிலையில் ஆஸ்திரேலிய நகரான பிரிஸ்பேனில் பிடிபட்டார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.